நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள்.
சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம்
தொடர் நிகழ்ச்சி. வழங்குவோர் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார். கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
வணக்கம் நண்பர்களே.
சிறுதானியங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சென்ற நிகழ்ச்சியிலே நம்ம சொன்னோம். நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேக்குறது நல்லதுதானே. சிறுதானியங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத திரும்ப ஒரு முறை சீக்கிரமா கேக்கலாமா?
இப்போ சிறுதானியங்கள்லாம் எடுத்துட்டா, இதில் புரதச்சத்து, மாவுச்சத்து, அது இல்லாமல் தாதுப்புக்கள், நார்ச்சத்து போன்றவை நிறையா இருக்குங்க அதில். இப்போ வந்து இதில் தாதுப்புக்கள்னு எடுக்கும்போது அதில் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து ராகியில் நிறையா இருக்குங்க. அது இல்லாமல் இரும்பு சத்தும் ஓரளவு அதில் இருக்குது. நார்ச்சத்து நிறையா இருக்குங்க சிறுதானியங்களில். அந்த நார்ச்சத்து இருக்கிறனால தான் அதை எடுக்கும்போது வேண்டாத பொருள்கள், அதாவது சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் டாக்ஸிக் வேண்டாத பொருள்கள்லையும் வந்து தேவைக்கு அதிகமாக ரத்தத்தில் இருக்கிறத எடுத்துட்டு அது வெளியேற்றுதுங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் அதுக்கும் ஏதுவாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய வயிற்றில் பவுல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து உபயோகப்படுதுங்க. என்னுடைய அளவு வந்து அரிசி கோதுமையில் பார்க்கும்போது இதில் வந்து அதிக அளவு இருக்குங்க. இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிறுதானியங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்போ அரிசியை குறைச்சிட்டு சிறுதானியங்கள் உபயோகப்படுத்துறதும் மிகவும் நல்லதுங்க. மேலும் இதில் என்ன ஒரு நன்மையை மேலும் இருக்குதுன்னா, இதில் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே ஜீரணிக்கும் தன்மை மெதுவாக நடக்குதுங்க. இப்போ வந்து டயபெட்டிக், அதாவது நீரிழிவு நோய்க்காரங்க வந்து அது சாப்பிடும்போது, அரிசி அதிகமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு உடனே ஜீரணிச்சு அது வந்து அவங்களுக்கு மறுபடியும் பசி அதிகம் வரும். அப்போ மறுபடியும் சாப்பிட்றதுனால நிறையா அந்த ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை சத்து அதிகமாகிடுது. ஆனால் வந்து சிறுதானியங்கள் வந்து இந்த நார்ச்சத்தெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து ஜீரணிக்கிற தன்மை மெதுவாக நடந்துட்டுருக்கனால மெதுவாக ரிலீஸ் ஆகுங்க அந்த குளுக்கோஸ், அது சர்க்கரை ரத்தத்தில். அதனால தான் வந்து நீரிழிவு நோய்க்காரங்களுக்கு வந்து சிறுதானியம் இது நல்லதுங்க. இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் வந்து 40 கீழே இருந்தால் நல்லதுங்க. எல்லா சிறுதானியங்களையும் அரிசி கோதுமையோடு பார்க்கும்போது இது 40 கீழே இருக்குது. அதனாலையும் நம்ம அன்றாட உணவில் உபயோகப்படுத்துறதும் மிகவும் நல்லதுங்க. இப்போ கேழ்வரகுளை வந்து 100 கிராம் கேழ்வரகுளை வந்து மாவுச்சத்து 72 கிராமும், புரதச்சத்து 7.3 கிராமும், சுண்ணாம்பு சத்து 340 மில்லி கிராமும், அதான் நிறையா இருக்குங்க. இருக்கிற சிறுதானியங்களில் கேழ்வரகுளை தான் சுண்ணாம்பு சத்து அதிகங்க. பாஸ்பரஸ் 283 மில்லி கிராமும், இரும்பு சத்து 3.9 மில்லி கிராமும் இருக்குதுங்க. இதில் வந்து அந்த நார்ச்சத்து அது வந்து 19 கிராம் இருக்குங்க. இது உடல் வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான முக்கிய அமினோ அமிலங்கள், அதில் வந்து டிரிப்டோஃபான், சிஸ்டீன், மெத்தியோனின் ஆகிய வந்து கேழ்வரகுல அதிகமாக இருக்குங்க. சோளத்தில் அதிக அளவு புரதம், மாவுச்சத்து, நார்ச்சத்து, தாதுப்புக்கள் உள்ளதால் இது நமக்கு வந்து சிறந்த சத்துள்ள உணவாக கருதலாம். 100 கிராம் சோளத்தில் மாவுச்சத்து 72.6 கிராமும், புரதச்சத்து 10.4 கிராமும், இரும்பு சத்து 4.1 மில்லி கிராமும், உணவு பயன்பாட்டில் உள்ள நார்ச்சத்து அது வந்து 12.6 கிராமும் இருக்குது. மேலும் இதில் வந்து விட்டமின்கள், அதாவது பி காம்ப்ளெக்ஸ், அது வந்து 50-75% வரையில் இருக்குது. இது சோளத்தில் இந்த குளூட்டன் கேழ்வரகுல பார்த்த மாதிரி இதுலேயும் கிடையாது. இது குளூட்டன் ஒத்துக்காதவங்களுக்கு வந்து இந்த சோளத்தை நன்றாக பயன்படுத்தலாம். கோடைக்கு இதமான குளிர்ச்சியை தருவது கம்பு, நிகர் கம்பு தான், வேறு எதுவுமே அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. மற்ற சிறுதானியங்களை விட இந்த கம்பில் அதிக புரத சத்து மட்டும் இல்லாமல் அமினோ அமிலங்கள் அதிகம் பெற்று தரம் வாய்ந்ததாக இருக்குது. போதிய அளவு மாவு சத்தும் அதுக்கு ருசி கொடுக்கக்கூடிய கொழுப்பும் இரத்த உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்தும் கம்பில் இருக்குங்க. இப்போ 100 கிராம் கம்பு எடுத்துட்டோம்னா அதில் வந்து மாவு சத்து 67.5 கிராமும் புரதச்சத்து 11.6 கிராமும் கொழுப்பு சத்து 5 கிராமும் இரும்பு சத்து 8 மில்லிகிராமும் இருக்குதுங்க. சிறுதானிய பயிர்களில் வரகு எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்குது. வரகில் அடங்கியுள்ள அதிக அளவு லெசித்தின் அது வந்து நரம்பு மண்டலத்திற்கும் சீரான செயல்பாட்டிற்கும் உதவுதுங்க அது. மேலும் இதில் வந்து பி விட்டமின்ஸ் அதாவது உயிர் சத்தம் குறிப்பிடும்படியாக நயாசின் அதாவது B6 மற்றும் ஃபோலிக் ஆசிட் தாதுப்புகள் அதில் வந்து கால்சியம் இரும்பு சத்து போன்றவையும் அடங்கி இருக்குதுங்க. இதுலேயும் வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தானியமாகும். இதனால் குளூட்டன் ஒவ்வாமை உள்ளவங்களுக்கு இதை நன்கு பயன்படுத்தலாம். சிறுதானிய பயிர் வகையில் சாமையில் வந்து அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக இருக்குங்க. அதில் 100 கிராம் சாமை எடுத்துட்டோம்னா புரதம் வந்து 7.7 கிராமும் மாவு சத்து 67 கிராமும் கொழுப்பு சத்து 4.7 கிராமும் இரும்பு சத்து 9.3 மில்லிகிராமும் உணவு பயன்பாட்டில் இருக்கிற நார் சத்து 38.93 கிராமும் இருக்குதுங்க. சாமையில் உள்ள புரதத்தில் வந்து அமினோ அமிலங்கள் சரிவிகிதத்தில் இருக்குதுங்க. அதனால் இது வந்து முக்கிய அமினோ அமிலங்கள் இதில் இருக்கிற மெத்தியோனின் சிஸ்டின் மற்றும் லைசின் ஆகிய வந்து நம்ம உடல் வந்து ரொம்ப தேவையாக இருக்கு. அதை சாப்பிடும்போது உடலுக்கு மிகவும் நல்லது. சாமையில் இருக்கிற புரதச்சத்து சைவ உணவு உணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குதுங்க. இப்போ வந்து சாமையில் அடங்கியிருக்க அந்த அதிக அளவு நார் சத்துகள் வந்து நமது உடலில் மலச்சிக்கலை தடுக்கிறக்கும் கொழுப்பு அளவை குறைப்பதற்கும் செரித்தலின் போது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அதாவது சர்க்கரைங்க அளவை மெதுவாக வெளியிடுவதற்கும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. சிறப்புமிக்க திணையில் வந்து புரதச்சத்து மிகுந்து காணப்படுதுங்க. 100 கிராம் திணையில் புரதச்சத்து 12.3 கிராமும் கொழுப்பு சத்து 4.3 கிராமும் நார் சத்து 8 கிராமும் மாவு சத்து 60.9 கிராமும் இருக்குங்க. புரதமிக்க திணை வந்து வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லதுங்க. 100 கிராம் பனிவரகு எடுத்துட்டோம்னா அதில் புரதச்சத்து 12.5 கிராமும் நார் சத்து 2.2 கிராமும் மாவு சத்து 70.4 கிராமும் கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து 14 மில்லிகிராமும் இருக்குங்க. அதிக அளவு இதில் புரதச்சத்து காணப்படுறதுனால இது அனைவருக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற உணவாக கருதப்பட்டு வருதுங்க.
அடேங்கப்பா, எவ்வளோ சத்துக்கள் இருக்கு கேட்டீங்களா? பாரம்பரியமா நாம சமைச்சிட்டு வர்ற அரிசி கோதுமைக்கு மாற்ற சுவையான பதார்த்தங்கள் சிறுதானியங்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய உணவுகள் குறித்து சுவைப்பட கூறுகிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் உணவு நுட்பவியல் பேராசிரியர் முனைவர் டி மாலதி அவர்கள்,
சிறுதானியங்கள் இயற்கை நமக்கு அளித்த சத்தான உணவாகும். அரிசி கோதுமைக்கு மாற்றாக எதை சாப்பிடலாம் என்ற தேடலில் சர்வதேச அளவில் இன்று முன் நிற்பவை சிறுதானியங்கள் தான். கிமு 2500களிலேயே கம்பும் சோளமும் பயிரிடப்பட்டு வந்தன என்பதற்கான தொல்லியல் சான்றுகள் உள்ளன. தேனும் திணைமாவும் பற்றிய சங்க இலக்கிய பாடல்களும் சித்த மருத்துவ பயன்பாட்டில் உள்ள வரகு சாமை குதிரைவாளி அரிசிகளுமே சத்துமிக்க சிறுதானியங்களின் தொன்மைக்கு சான்றாகும். நீ அடுத்து சிறுதானியங்களில் அடங்கியுள்ள சத்துக்களை பற்றி பார்ப்போங்க. சிறுதானியங்களில் நம் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் குறிப்பாக புரதம் அதாவது புரோட்டீன், மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட், தாதுப்புக்கள் அதாவது மினரல்ஸ், நார்ச்சத்துக்கள் நம்மை நோய்களிலிருந்து காக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல் என்ற மருத்துவ சத்துள்ள பொருட்களும் இதில் நிறையா இருக்குங்க. இவை பெண்கள் மற்றும் வளரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு ஏதுவாக இந்த சத்துக்கள்லாம் இருக்குதுங்க. அதிக அளவு நார்ச்சத்து உண்பதால் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் மற்றும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கவங்களுக்கும் இது வந்து சிறந்த உணவாக இருக்குங்க. எப்படின்னா நார்ச்சத்து சர்க்கரையை வந்து ரத்தத்தில் இருக்க அதிகமான சர்க்கரையை தேவைக்கு அதிகமாக இருக்கிறது நார்ச்சத்து அதை எடுத்து வெளியேற்றுறது. அதே மாதிரி கொழுப்பு சத்து தேவைக்கு அதிகமாக இருக்கிறதையும் ரத்தத்தில் இருக்கிறத வெளியேற்றுறதுக்கு ஏதுவாக இருக்குதுங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் சிறுதானியங்கள் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சிறுதானியங்களில் உள்ள சத்துக்கள்லாம் எவ்வளவு நமக்கு உபயோகப்படுதுன்னு எல்லாருக்கும் நிறையா பேப்பரில் இல்லை டெலிவிஷனில் ரேடியோவில் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டதுனால எல்லாரும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கடைகளில் அரிசி மற்றும் அரிசி சார்ந்த உணவுகள் கிடப்பது போல் சிறுதானிய உணவுகள் வந்து நம்ம அவ்வளோவா நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் வந்து அரிசி கோதுமையை விட இதனுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து விளைச்சல் அவ்வளோ குறைவாக இருக்குது. ஏன்னா விவசாயிகளுக்கு தேவையான பணம் கிடைக்காததுனால விளைபொருளினுடைய மதிப்பு கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்க அதிகமாக பயிரிடுறதில்ல. அப்படி பயிரிட்டு கிடைக்கிற அந்த தானியம் என்ன ஆகுதுன்னா அதை பதப்படுத்துறதுக்கான மிஷின் எல்லாம் வந்து நம்ம இங்கே இப்போ அதிகமாக இல்லை. அது வடநாட்டுங்களுக்கு அனுப்பிச்சு அங்கே வந்து அந்த மேல் தோலை நீக்கி மறுபடியும் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதனுடைய விலை வந்து அரிசி கோதுமை விட அதிகமாக இருக்குது. இப்போ விலையை எடுத்துட்டோம்னா மாவெல்லாம் எடுத்துட்டால் 100 ரூபா கிட்டே இருக்குங்க. அரிசியெல்லாம் வந்து அதுவும் 90 ரூபாலேருந்து 100 ரூபா இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் எல்லோரும் வாங்குறக்கும் கொஞ்சம் எதுவாக இருக்கிறதுல விலை அதிகமாக இருக்கிறதுனால யோசிக்கிறாங்க வாங்குறக்கு. இப்போ வந்து இது சிறுதானியங்களை பார்த்தீங்கன்னா விலை வந்து கிலோ வந்து 20 இருந்து 25 வரைக்கும் தான் விவசாயிகளுக்கு கிடைக்குது. அதையே வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக, அதாவது அரிசியாக மாற்றி இல்லை வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருளாகவும் செய்து விற்கும்போது அவங்களுக்கு அதிக வருமானம் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்குது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைய அவசர உலகத்தில் வந்து இப்போ 2 பேருமே ஒரு குடும்பத்தில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி செய்யும்போது வந்து நம்ம எல்லா சிறுதானியம் ரெடி டு ஈட்டு ரெடி டு குக்குன்னு எல்லாம் இப்போ நிறையா சிறுதானியங்களில் எல்லா இது பொருள்களையும் ப்ராசஸ் பொருள்கள்லாம் கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அப்படி மற்ற இது அரிசி கோதுமை அடிப்படையாக வச்சு நிறைய ரெடி டு ஈட் ரெடி டு குக்கெல்லாம் கிடைக்குது. ஆனால் சிறுதானியங்களை அதில் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் விலை அதிகமாக இருக்கிறனால குடும்பத்தில் எல்லாருமே 2 பேர் வேலைக்கு போகிறதுனால கட்டாயத்தில் இருப்பதால் சிறுதானியங்களை பக்குவப்படுத்தி உபயோகிக்க நேரம் இல்லாமலும் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்ள முடியாமல் இப்போ இருக்கிறாங்க. இப்போ உலக அளவில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியா உணவு உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்குதுங்க. வருடத்திற்கு சுமார் 225 முதல் 230 மில்லியன் டன் தானியங்கள் இந்தியாவில் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அறுவடை செய்யப்பட்ட பொருள் சரியான முறையில் பாதுகாக்கலுக்கு நம்மளுக்கு வழி இல்லாதனால தானியங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10-15% வீணாகுதுங்க. காய்கறி மற்றும் பழங்கள் எடுத்துட்டிங்கன்னா 20 முதல் 40% வரை வீணாகுதுங்க. மேலும் உற்பத்தி செய்ய வேளாண் பொருட்களில் 2% மட்டுமே நாம் இந்தியாவில் வந்து பதப்படுத்தப்படுகிறதுன்னு புள்ளியியல் ஆய்வுகள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் யாரும் பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்களை அவ்வளவு சாப்பிட்றது இல்லை, விலை கொடுத்து வாங்கி இது பண்ணுறது இல்லை. அதனால தான் வந்து இந்த பதப்படுத்துகிற இது 2% இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய அறுவடைக்கு பின்சார் இழப்பு இருக்கிறத தடுக்க சிறுதானியங்கள் பயன்பாட்டை வருடம் முழுவதும் பயன்படுத்துவதற்கு ஏற்ற முறையில் மதிப்பிடப்பட்ட பொருளாக மாற்றுவது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இந்த காலத்தில் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் வருடம் முழுவதும் பயன்பாட்டில் இருக்கிறதே இல்லைங்க. நன்றாக கிடைக்கும் சமயங்களில் அதை வந்து விலை குறைவாகவும் இருக்கும், நிறையாவும் கிடைக்கும். அப்போ அதை எடுத்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விலையின் மூலமாக பார்க்கும்போதும் வருமானத்துக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்கும். அடுத்து பாரம்பரிய உணவுப் பொருட்கள், நம்ம வீட்டளவில் அரிசி கோதுமையெல்லாம் உபயோகப்படுத்தி என்னென்ன செய்கிறோமோ அதையே சிறுதானியங்களை உபயோகித்து நம்ம வந்து மதிப்பூட்டப்பட்ட பாரம்பரிய சிறுதானிய உணவு பொருட்கள்லாம் செய்யலாம். இப்போ இந்த காலத்தில் சரிவிகித உணவு பரிந்துரைக்கப்படும் நாளில் சிறுதானியங்களை நம் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்குங்க. இப்போ சிறுதானிய உணவுகளை எடுத்துகிட்டு பாரம்பரிய உணவு வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் வீட்டில் அரிசி கோதுமை உபயோகித்து என்னென்ன செய்கிறோமோ அதே வந்து நம்ம சிறுதானியங்களையும் உபயோகித்து நம்ம செய்யலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தா நம்ம காலை சிற்றுண்டி வகைகள் அதில் எடுத்துட்டிங்கன்னா இட்லி தோசை இடியாப்பம் புட்டு பணியாரம் அந்த மாதிரி காலை சிற்றுண்டி உணவுகள்லாம் செய்யலாம். அடுத்தது வந்து இனிப்பு வகைகளும் அல்வா கேசரி அந்த மாதிரியும் வந்து நம்ம இதில் அரிசி கோதுமையில் செய்கிற மாதிரியும் இதில் இப்போ சிறுதானியங்களை உபயோகித்தும் செய்யலாம். மேலும் ஸ்நாக் ஐட்டம் சிற்றுண்டி வகைகளும் செய்யலாம். அதில் பார்த்தோம்னா முறுக்கு ரிப்பன் பக்கோடா பக்கோடா அந்த மாதிரி எல்லா சிற்றுண்டிகளையும் தயாரிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து காலை சிற்றுண்டி வகைகள் எடுக்கும்போது பார்த்தோம்னா அதில் வந்து இட்லி தோசை பணியாரம் இதெல்லாம் செய்யலாம், உப்மா அந்த மாதிரி. இப்போ இட்லி தோசை இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது எப்படி அரிசி உபயோகிச்சு பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணலாம். முதல் என்ன பண்ணலாம், இந்த அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு 20% அரிசி போட்டுட்டு 80% சிறுதானியம் எந்த வகையும் இல்லை கலந்து எல்லா தானியங்களையும் கலந்தும் போடலாம், ஈக்குவலாக கலந்துக்கணும். அந்த மாதிரியும் அப்புறம் உளுந்து எப்படி ஒன்று ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரியும் செய்யலாம். அதை வச்சுட்டு நம்ம இட்லி தோசை பணியாரம் எல்லாம் செய்யலாம். இன்னொரு வகை என்னென்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி 4:1 சிறுதானியங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஆனால் புளிக்க வைக்கிறது வந்து இப்போ எப்பவுமே இட்லி தோசையெல்லாம் வந்து நம்ம முதல் நாள் சாயந்தரம் நம்ம எல்லாம் செய்து ஆட்டி இது வச்சுட்டு அடுத்த நாள் உபயோகிப்போம். ஆனால் வந்து இப்போ வந்து அரிசியே போடாமல் செய்யும்போது 3 மணி வரை வந்து புளிக்க வச்சுட்டு உடனே நம்ம இட்லி எல்லாம் உபயோகப்படுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே ஆகும்போது கொஞ்சம் வரவரப்பு கொடுக்குற இதாக இருக்குது. அப்படி இது அதை உங்களால் அதை வந்து உடனே இது பண்ண முடியலன்னா அரிசி 20% மாதிரி சேர்த்து இது பண்ணலாம். இது இட்லி தோசை இது பணியாரம் இதுக்கெல்லாம் அதே மாதிரி புட்டு உப்மாலாம் வந்து அரிசி அப்படியே அரிசியாக மாட்டினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம உப்மா எப்படி செய்கிறோமோ அது மாதிரியும் செய்யலாம். அதே மாதிரி புட்டு மாவு செஞ்சுட்டு மற்ற இதில் எப்படியா இருந்தால் இடியாப்பம் அந்த வந்து வீட்டில் ஆட்டி இது பண்ணுற மாதிரி, இல்லை மாவுலேயும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா சேர்த்து புளிஞ்சு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் வேக வைத்து எடுத்துட்டு அப்புறம் தாளித்து இனிப்பு வேணாலும் இனிப்பு இல்லை காரம் இந்த மாதிரி செய்யலாம். காலை சிற்றுண்டி வகையில்லாமல் இட்லி தோசை பணியாரம் தவிர உப்மா அது பார்த்துட்டோங்க. அதே போல் இடியாப்பம் பார்த்துட்டோம். அது போல் ரொட்டி மாவு எடுத்துட்டு அதில் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் சிறிதாக கட் பண்ணி புல்ல போட்டுட்டு அப்புறம் அதை வந்து தட்டியும் போடலாம். அப்படியே கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணி எடுத்தும் அதை எண்ணெயில் ஊற்றியும் ரொட்டி தயாரிக்கலாம். அதே மாதிரி அடை நம்ம வீட்டில் அடை செய்கிறாங்களே அதே மாதிரி நம்ம இதை சிறுதானியங்களை உபயோகித்து அடையும் செய்யலாம். அப்புறம் அது இல்லாமல் இது கூல் நம்ம காலையில் எழுந்தோடனே பெரியவங்க சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கூழ் அதை குரூயல்மா அந்த இது வந்து அதுவும் ராகி மாவில் தான் நம்ம எல்லாம் செய்து இது பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா மற்ற சிறுதானிய மாவுகளையும் உபயோகித்து கூழ் தயாரித்து நம்ம உபயோகிக்கலாம். அடுத்தது வந்து இனிப்பு வகையில் எடுத்துட்டோம்னா அல்வா கொழுக்கட்டை கேசரி அந்த மாதிரி செய்யலாம். நீ அடுத்து வந்து எப்படி வந்து அல்வா பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இப்போ அல்வா வந்து உங்களுக்கு வந்து தனியாகவும் கேழ்வரகு அதாவது ராகி மாவு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வரகு மாவு சாமை மாவு குதிரவாளி அந்த மாதிரி சிறுதானிய மாவுகளில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமாக எடுத்துட்டோம்னா கேழ்வரகு மாவுனா ஒரு 300 கிராம் எடுத்தீங்கன்னா சர்க்கரையும் ஒரு 250 உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 200 கிராம்லேருந்து போட்டுக்கலாம். நெய்யும் அதே மாதிரி ஒரு 200 கிராம் அப்புறம் ஏலக்காய் பொடி சிறிதளவு முந்திரி பருப்பு திராட்சையும் எல்லாம் சேர்ந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாங்க. இப்போ முதல்ல வந்து கேழ்வரகு மாவை வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணீரில் நல்லா கரைச்சிருக்குங்க. அதை கரைச்சிட்டு அப்புறம் தனியாக வச்சுருங்க. அப்புறம் வந்துட்டு திராட்சை முந்திரியை நெய்யில் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து வானலியில் அந்த மீதி இருக்க நெய்யை அதில் விட்டுட்டு கரைத்த மாவை அதில் உள்ளே விட்டு அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல். அப்புறம் அதோட சிறிது சிறிதாக சர்க்கரையை வந்து அப்படியே சேர்த்திட்டே வரணுங்க. இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நீங்கள் ஏற்றி இறக்கிக்கலாம். அப்புறம் மாவு அடிப்படையாமல் இருக்கிறதுக்கு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டே கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியில் அப்படியே ஒட்டாமல் திரண்டு வரும்போது முந்திரி வறுத்த முந்திரி வந்து அதில் சேர்த்து கலக்கி எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு கட் பண்ணியும் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் உபயோகிச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்தது நம்ம வந்து தினப்பாயாசம். பாயசமும் நிறைய நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிறாங்களே அதனால தினப்பாயசம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாயசம் தினப்பாயசம் மாதிரியும் இருக்கலாம், இல்லை தின அரிசி சிறுதானியங்கள் அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தின அரிசி இப்போ வந்து உதாரணத்துக்கு தினை அரிசி எடுத்துக்கலாம். தினை அரிசி வந்து 350 கிராம் எடுத்திங்கன்னா வெல்லம் வந்து ஒரு 300 கிராம் ஏலக்காய் வந்து தூள் அது ஒரு 20 கிராம் அதில் தேவையான அளவு நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். முந்திரி உலர் திராட்சையெல்லாம் வந்து ஒரு 50 கிராம் நெய்யும் ஒரு 60 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் பால் வேணும் ஒரு 150 மில்லி லிட்டர். அப்புறம் தண்ணீர் வந்து தேவையான அளவு வேக வைக்கிறதுக்கு இப்போ முதல்ல வந்து பாலும் மற்றும் தண்ணீரை கலந்து தினை அரிசியை வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் பொடித்த வெல்லத்தை வந்து சேர்த்து அதில் நல்லா கரைஞ்சி இந்த அதோட வெந்த அரிசியோட நல்லா கலந்து வரணும். அதுக்கு அடுத்தது ஏலக்காய் தூள் செஞ்சு வச்சுருக்கோங்கள அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் நல்லா வெந்து எல்லாம் கலந்த உடனே கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை வந்து சேர்த்து அப்புறம் இறக்கி சூடாக பரிமாறினா நல்லாயிருக்குங்க. அடுத்தது அதிரசம் இப்போ எல்லா விசேஷ காலங்களில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுவும் வந்து நம்ம மற்ற மாவு அரிசி மாவில் செய்கிற மாதிரியே தான் திணையில் வந்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்போ வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தினை மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டிங்கன்னா பச்சரிசி மாவும் 1/4 கிலோ வெல்லம் ஒரு 1/2 கிலோ சுக்கு பவுட்ரு அது தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி ஏலக்காய் தேவையான அளவு அதே மாதிரி எண்ணெயும் சுடுறதுக்கான தேவையான அளவு தண்ணீரெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சிறுதானிய அரிசி மற்றும் பச்சரிசி தண்ணீர் நல்லா கழுவி 30 நிமிடம் ஊற வச்சுக்கணும். பின் தண்ணீரை வடிச்சிட்டு நெல்லில் 1 மணி நேரம் அதை உலர வச்சுட்டு அப்புறம் ஈரப்பதத்தை மேலே இருக்க ஈரப்பதத்தை நீக்கினதுக்கப்புறம் சல்லடையில் அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் வெல்லத்தை பொடி செய்து வச்சுருக்க வந்து தேவையான அளவு தண்ணீரில் சேர்ந்து அதை சேர்த்து அதை சூடுபடுத்தி ஒரு நைஸ் துணியில் வந்து வடிகட்டணும். ஏன்னா அதில் நிறையா சிறு சிறு மண் துகள்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வடிகட்டி எடுத்துட்டு அப்புறம் அதை வந்து அப்படியே கொதிக்க விடணும். பாகு வந்து 80 டிகிரி பிரிக்ஸ் வரும் வர வந்து சூடுபடுத்தணும். அதாவது கம்பிப்பதம் வர இது வரைக்கும் இது பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும்போது சர்க்கரை பாகோட வந்து சிறுதானிய மாவும் அரிசி மாவையும் நல்லா கலந்து இது பண்ணணும். அப்புறம் அதனோட வெள்ளை நல்லா கலந்து ஒரு 10 to 12 hours அதை வந்து ஊற விடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து மாவை வட்ட வட்டமாக தட்டி, எப்போ நம்ம வீட்டில் அரிசி இது பண்ணுறோம்ல அதே மாதிரி எண்ணெயில் வடித்தெடுத்து, அப்புறம் அதை அப்படி ஒரு 2 தட்டங்கள் நடுவில் வச்சு அதை அமுத்தினோம்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிற எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது நீண்ட நாள் கூட அதை வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து இனிப்பு வகையெல்லாம் பார்த்தாங்க. அடுத்தது வந்து சாயந்தர நேரம் மாலை சிற்றுண்டி உணவுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதில் எடுத்துட்டோன்னா எல்லா முறுக்கு, ஓமப்பொடி, ரிப்பன் பக்கோடா, பக்கோடா அந்த மாதிரி எல்லா சிற்றுண்டி வகைகளும் செய்யலாம். இப்போ ஓரிரு உதாரணங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து முறுக்கு செய்கிறத பற்றி பார்க்கலாங்க. இதில் எந்த சிறுதானிய மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. அது ஒரு 800 grams எடுத்துட்டோம்னா மிளகாய்த்தூள் ஒரு 30 grams, எள்ளு ஒரு 30 grams, சீரகம் ஒரு 20 grams, பெருங்காயத்தூள் ஒரு 20 grams, டால்டா அல்லது வெண்ணெய் ஒரு 50 grams, உப்பு தேவையான அளவு, எண்ணெயெல்லாம் தேவை, தண்ணீரும் தேவையான அளவு உபயோகிக்கணும். அதுக்கு அடுத்தது வரகு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். அதோட மிளகாய்த்தூள், எல், சீரகம், உப்பு, வெண்ணெய் அனைத்தையும் ஒன்றாக கலந்து தண்ணீரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு முறுக்கு அச்சில் போட்டு புளிஞ்சணும். நம்ம அரிசி இது பண்ணுற மாதிரி தான் ஆட்டி அந்த கஷ்டமெல்லாம் இல்லைங்க. இந்த மாவு வச்சு இது மாதிரி செய்யும்போது நல்லா வருதுங்க. அடுத்தது அதே மாதிரி சிறுதானிய மாவை உபயோகித்து பக்கோடா, வெஜிடபிள் பக்கோடா இல்லை ஆர்டினரி பக்கோடாவும் செய்யலாம். அதே மாதிரி சிறுதானிய மாவு ஒரு 1/2 kilo எடுத்துட்டிங்கன்னா கடலை மாவு ஒரு 100 grams போட்டால் போதும். அப்புறம் வெஜிடபிள் பக்கோடானா நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை அதெல்லாமே 50-50 grams எடுத்துக்கலாங்க. வெங்காயம் மட்டும் ஒரு 100 grams எடுக்கணும். அப்புறம் எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தா நம்ம வீட்டில் எப்பவும் செய்கிற மாதிரி தாங்க. சிறுதானிய மாவு, கடல மாவு இரண்டு, அதனோட உப்பை போட்டு நல்லா கலந்துட்டு, அப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், காய்கறி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நன்றாக கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை கலந்துக்கணும். அப்புறம் வந்து எண்ணெய் இதில் வழக்கல்ல வச்சு எடுத்து இது காஞ்ச உடனே சிறு சிறு இதை இதாக பக்கோடாவை பிசறி விட்டு, அப்புறம் அது நல்லா பொரிஞ்ச செவந்தோடனே எடுத்து, அப்புறம் இது இப்போ இந்த மாதிரி இது வந்து செய்யும்போது இதில் கடலமாவும் குறையுது. இது மேலும் இதில் வந்து நார் சத்து, எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த சிறுதானி இப்போல்லாம் வந்து ஆயில் அதிகமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சாப்பிட முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு தயங்குறாங்க. ஆனால் சிறுதானியத்தில் தயாரித்த இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் வந்து தைரியமாக சாப்பிட்லாம். கொழுக்கட்டை எப்படி செய்யறது, எல்லாம் சிறுவர் முதல் பெரியவங்க வரைக்கும் கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி செய்யறது, கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இனி பார்க்கலாங்க. கார கொழுக்கட்டைக்கு தேவையான இது வந்து சிறுதானி மாவு எது வேணாலும் எடுத்துங்க. 700 grams, வெங்காயம் ஒரு 150 grams, பச்சை மிளகாய் ஒரு 50 grams, கடுகு 20 grams, பெருங்காயத்தூள் 20 grams, உளுத்தம்பருப்பு 20 grams, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தழையும் தேவையான அளவு எடுத்துங்க. உப்பு, எண்ணெயும், தண்ணீரெல்லாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உபயோகிச்சுக்கலாம். இப்போ முதல்ல வந்து சிறுதானிய மாவு வந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக பிசைந்துட்டு, அப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டிய பொருட்களை வந்து அதாவது கடுகு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதை வந்து இந்த பிசைந்த மாவுக்குள்ளே போட்டு கலந்துக்கலாம். இல்லை பிசையாமே பச்சை மாவு தண்ணி ஊற்றி பிசையறதுக்கு முன்னாடி இந்த தாளிச்சதை எடுத்து அதுலேயே அதை மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பிசையலாம். அதுக்கப்புறம் இதை வந்து மாவை சிறு சிறு உருண்டைகளாக இது பண்ணி அந்த ஷேப்பு நீளமாக கொழுக்கட்டைனாவே நீளமாக தானே இருக்கோங்க, அந்த நீள ஷேப்புக்கு இது பண்ணிவிட்டு அப்புறம் இட்லி தட்டில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி 10 to 15 minutes வேக விடணும். அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான தேங்காய் சட்னி அந்த மாதிரி தயாரித்து பரிமாறி சாப்பிடலாம் எல்லாரும். இதே மாதிரி இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணம் தயாரிக்கிறவங்கள வீட்டில் அதே தாங்க. அது வந்து அரிசி மாவு வந்து நடுவில் உபயோகித்து நம்ம பூர்ணம் உள்ள வச்சு பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன சிறுதானிய மாவு எது வேணாலும் எடுத்து அதில் வந்து தட்டி அந்த பூர்ணத்தை உள்ள வச்சு மடித்து அதை வந்து இட்லி தட்டில் வந்து அதே மாதிரி 10 to 15 minutes வேக வச்சு எடுத்து இனிப்பு கொழுக்கட்டையாகவும் உபயோகிக்கலாங்க. இப்போ இதில் வந்து இப்போ நான் வந்து ஓரளவு தான் சிறுதானிய இதுலேருந்து அரிசி கோதுமையை வந்து உபயோகிக்கிறத வந்து பாரம்பரியமாக செய்கிறத வந்து சிறுதானியத்தில் உபயோகப்படுத்தி ஒரு சில பதார்த்தங்களை தான் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் 2 months ஒரு முறை வந்து நாங்கள் மதிப்பூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், பயிற்சிகள். அதில் வந்து 2 days அதுக்கு அது 1500 rupees. எல்லா பதார்த்தங்களும் நாங்கள் வந்து செயல்முறை விளக்கமாக செய்து காட்டி உங்களுக்கு வந்து ருசிக்கிற எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சாப்பிடவும் வச்சு அப்புறம் நீங்கள் அதை வந்து வீட்லேயும் போய் செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து பயிற்சியில் சொல்லி கொடுக்குறோம். இதனால் வந்து நீங்கள் இந்த சிறுதானியங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீ அப்படியே எல்லா சிறு குழந்தைகளுக்கும் கொடுத்து பெரியவங்க எல்லாருமே நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு வகையில் மாலை மதிய உணவுக்கோ இல்லை காலை இல்லை மாலை உணவில் ஒரு பதார்த்தம் வந்து சேர்த்து இது பண்ணால் நம்ம உடம்புக்கு நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழ்க்கை ஏதுவாக இருக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் சிறுதானிய பயிற்சி கொடுக்கறக்கூடிய விவரங்களை சொல்கிறேங்க. பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்ப மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 64 10 03 தொலைபேசி எண் வந்து 042-2-66-11-268 என்ற தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்டுக்கலாங்க. இப்போ நாங்கள் வந்து இதை வந்து எந்த தேதியில் நடத்துகிறோம் அப்படிங்கிற விவரமெல்லாம் வந்து நாளிதழில் நாங்கள் வந்து தெரிவிப்போங்க. நீங்கள் அதுக்கப்புறம் மேலே ஏதாவது சந்தேகம்தான் இந்த தொலைபேசி மூலமாக இல்லை நேர்லேயும் வந்து தெரிஞ்சு நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்து பயனடையலான்னு தெரிவிச்சுக்கிறேன்.
என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டிங்களா? சிறுதானியத்திலிருந்து தயார் செய்ய முடியாத உணவு பதார்த்தமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப சுவைப்பட சொன்னாங்க இல்லைங்களா? கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இதை செய்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருங்க. சிறுதானியங்களிலிருந்து தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவுகள் குறித்து சுவைப்பட விளக்கியவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் உணவு நுட்பவியல் பேராசிரியர் முனைவர் டி மாலதி அவர்கள். சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள்
சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம்
தொடர் நிகழ்ச்சியை வழங்கியோர் நபார்டு.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
இனி தொடர்வது சிறுதானிய பாடல் ஒன்று.
சக்தி கொடுக்கும் சிறுதானியம் வளர்ப்போம், நோயை விரட்டும் குருதானியம் வளர்ப்போம், நோயற்ற சமுதாயம் உருவாக்க விழைவோம், நண்பர்களை பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களை பயிர் செய்வீர் சிறு குருதானியம். நீர் தேவை குறைவாக உள்ள சிறுதானியம், பூச்சி நோய் மிகவும் தாக்க பயிர் குருதானியம், மண் வளம் பேணும் பயிர் சிறுதானியம், நண்பர்களை பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். அனைத்து மண் வகைகளில் வளரும் சிறுதானியம், மானாவாரி நிலங்களுக்கு உகந்த குருதானியம், விதை தேவை குறைவாக உள்ள சிறுதானியம், நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். பயிர் செலவு குறைவாக உள்ள சிறுதானியம், வறட்சி தாங்கி வளர்கின்ற பயிர் குருதானியம், கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு ஊட்டமளிக்கும் தானியம், நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். தானியமாக சமைத்து உண்ண உகந்த சிறுதானியம், மதிப்பு கூட்டி வருமானம் பெருக செய்யும் தானியம், நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும் சிறுதானியம், நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். கால்சியம் இரும்பு சத்து நிறைந்த சிறுதானியம், நார்ச்சத்து புரத சத்து நிறைந்த குருதானியம், நீரிழிவு புற்று நோயை ஒழிக்கும் சிறுதானியம், நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். சிறுதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் மூச்சு, குருதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் நாடி. வருங்காலம் சிறப்பாகும் தானியமுள்ள நாட்டுக்கு, நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம். உழவர் நண்பர்களே பயிர் செய்வீர் சிறு குருதானியம்.
பாடலை எழுதி பாடியவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆர் லதா அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.